புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை பேராசிரியர் முனைவர் பி. சக்திவேல் அவர்கள் பேராசை பெருநஷ்டத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் பாதிப்புகள் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை மாவட்ட செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்
சார் வணக்கம். இது பேராசிரியர் சக்திவேல், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம். இன்றைக்கு நம்ம புதுகை பண்பலை நேயர்களுக்கு ஒரு நல்ல தலைப்பில் என்னோட அனுபவங்கள் குறித்து நான் படித்தது, நான் அன்றாடம் நான் பார்க்கக்கூடிய விஷயத்தை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக காத்திருக்கின்றேன். இன்றைக்கு நாம் பேசக்கூடிய ஒரு தலைப்பானது பேராசை மற்றும் அது தொடர்பாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், காரணங்கள், இது எவ்வாறு நாம் சமாளிக்கலாம், எப்படி நம் வாழ்க்கையை சிக்கனமாக வாழலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பற்றி பல்வேறு தகவல்களை என்னுடைய புதுகை பண்பலை நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக இணைப்பில் நான் காத்திருக்கிறேன் சார்.
சார், இப்போ வந்து பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வந்து பேராசையால் ஏற்படக்கூடிய பல்வேறு விஷயங்களை செய்யறதுனால அதிகமாக வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் அதாவது குறுகிய காலத்தில் நம்ம வந்து அதிக வந்து லாபம் ஈட்டுறதா இருக்கட்டும், இல்லை பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இது போன்ற எண்ணங்களை வந்து உருவாக்கி அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டமும் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் இதோட அவசியம் எந்த அளவுக்கு வந்து
நிச்சயமா சார், நீங்க அறிமுகத்தில் கரெக்டா சொன்னீங்க. இந்த பேராசையினுடைய பாதிப்பு என்பது நம்மளுடைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், நஷ்டங்கள், நிறைய பாதிப்புகள் மனிதனுக்கு ஏற்படுகின்றது. இன்னைக்கு 21 நூற்றாண்டுல தகவல் தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியில நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு நினைத்த உடனே கிடைக்கின்றது. ஒரு காலத்துல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய தகவல்கள் என்பது ரொம்ப குறைவாக இருந்தது, மக்களுடைய தேவைகளும் குறைவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு மக்களோட தேவைகள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கின்றது. 2008 ஆண்டு அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது. அது வந்து பொருளாதார பெரும் மந்தம்னு சொல்லுவாங்க தமிழ்ல, எக்கானமி பொறுத்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சார். இப்போ அமெரிக்காவில் இந்த அளவுக்கு பொருளாதார பெரும் மந்தம் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னா, அமெரிக்க மக்களுடைய ஒரு வாழ்க்கை முறை. நாம் அதிகமாக சேமிக்கக்கூடியவர்கள் தமிழர்கள், இந்தியர்கள், சேமிப்புக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் சார். ஆனால் அவர்கள் சேமிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள், பொருள்களை ஈட்டுவார்கள், செலவு செய்வார்கள், வீடுகள் மற்றும் கார்களை வாங்குவார்கள், சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்னவென்றால் நம்மளுடைய சேமிப்பு. அதுக்கு அடுத்ததாக சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு தகவல் வெளியிட்டது, நீங்கள் கூட பத்திரிகைகளை படிச்சிருக்கலாம். கடந்த 47 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்தியாவில் சராசரியாக ஒரு மனிதன் சேமிப்பது என்பது குறைந்துள்ளது என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியை என்னவென்றால் பொருளாதாரத்தை ஈட்டுவது, பொருள் ஈட்டுவது, அந்த பொருளை சேமிப்பது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகமயமாகுதல், இன்னைக்கு பெரு வணிகம், இணையதளம் மூலமாக பொருட்களை வாங்குவது, எல்லாமே இன்னைக்கு கையடக்க மடிக்கணியில நம்மளுடைய மொபைல் போனையும் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஸோ இப்படிப்பட்ட காலத்தில் சார், 47 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு இன்னைக்கு நம்மளுடைய சேவிங்ஸ் குறைஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்ததாக இந்த பேராசை அப்படின்றது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ வந்து ஒரு பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடைக்கு நினைக்கிறோம் சார். நம்ம இது பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேராசையை வந்து பணத்துக்காகவும் பதவிக்காகவும் அதிகாரத்துக்காக மட்டும் நடப்பது கிடையாது. இது வந்து ஒரு உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒருவனுக்கு மனம் தெளிவாகவும் மனம் கட்டுப்பாடாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பேராசையனுடைய அளவானது கண்டிப்பாக குறைவாக இருக்கணும். ரெண்டாவதா வந்து இது இந்த பேராசையை பற்றி பேசுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விதமான பயம் அண்டு எதிர்காலத்தை பத்தி சரியான ஒரு திட்டமிடல் கிடையாது. இந்த ஃபியர்னு சொல்லுவாங்க, நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காது, நாளைக்கு இருக்குமோ இருக்காதோ அப்படின்ற ஒரு பயம் மட்டும், ஃபியூச்சரை பத்தி சரியான பிளானிங் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை சார். அது ஒரு முக்கியமான காரணம். இந்த இடத்துல வந்து மகாத்மா காந்தி இறந்ததுக்கு பின்னாடி ஒரு புத்தகம் வந்து வந்தது, அதாவது ஒரு கேள்வி வந்தது. அந்த புத்தகம்னா இந்தியா ஆஃப்டர் காந்தி, அது காந்திக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய முதல் பிரைம் மினிஸ்டருக்கு பிறகு ஒரு புத்தகம் வந்தது, ஹூ ஆஃப்டர் நெஹ்ரு அப்படின்னு கேட்டாங்க. நெஹ்ருக்கு பின்னாடி இந்தியா என்ன ஆகும், யாரு வந்து தலைமை ஏற்பார்கள். ஆனால் இன்னைக்கு வரையும் நம்ம இந்த உலகம் இந்தியாவும் மிக சிறப்பாக தான் சென்று கொண்டிருக்கின்றது, பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால இந்த தேவையில்லாத ஒரு பயம், எதிர்காலத்தை பத்தி சரியான ஒரு புரிதல், பிளானிங் இல்லாதது நம்மளுடைய பொருட்கள் வாங்குவது குவிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்ததாக ஒரு போட்டி உலகம் சார், எல்லாத்துலேயுமே போட்டி, படிப்பதில் போட்டி, வேலைகள் போட்டி, வேலைக்கு வந்த பிறகு தலைமை பதவிக்கு போட்டி, வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது, இன்றைக்கி நம்மளுடைய தேவைகள் அதிகமாய் கொண்டே இருக்கின்றது. அது ஒரு மிக முக்கியமானது. என்ன சமயத்தில் என்ன சொல்லணும்னா, இது ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு போட்டி அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தை கலாச்சாரமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் சார் நமக்கு. அது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த ஒரு பொருளுக்கு மாற்றாக 10 விதமான பிராண்டு நமக்கு இன்னைக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்குது பொருட்கள். அதை வந்து நம்ம தேவையோ தேவையில்லையோ அதில் வரக்கூடிய விளம்பரத்தினுடைய கவர்ச்சிகரமான விளம்பரத்தை பார்த்து பொருட்களை வாங்கக்கூடிய நிலைமைக்கு இருக்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக இந்த உதாரணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு தெருவில் நடக்கும்போது கூட நிறைய வாகனத்தில் பொருட்களை வைத்து கொண்டு விற்பனை செய்வார்கள். 1 கிலோ 2 கிலோ வாங்கணும்னு நினைப்பவர்கள் கூட அந்த விலை கம்மி அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா சார், 4 கிலோ பொருள் வாங்குங்க 100 ரூபாய், 2 கிலோ 50 ரூபாய். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய தேவைக்கு அதிகமாக பொருட்களை வாங்குவதும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான். அதுக்கு அடுத்ததாக சரியான திட்டமிடுதல் கிடையாது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, விலை கம்மியான ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா 1 கிலோ வாங்க வேண்டிய இடத்துல அது 4 கிலோ வாங்குவார் சார். அதுல வந்து 1 கிலோ வீணாதாக போகும். கணக்கு கூட்டு கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த வீணாகக்கூடிய பொருளோட விலையை வைத்து பார்த்தோம்னா அந்த பொருள் வாங்கினது என்பது ஒரு சரியான ஒரு தேர்வாக இருக்காது. இப்ப நம்ம ஐயன் திருவள்ளுவர் நம்ம ஒவ்வொரு முறையும் பேசும்போது நம்ம திருவள்ளுவருடைய திருக்குறளை மேற்கோள் காட்டி நம்ம பேசுவோம். அதுல குறள் 366 ரொம்ப அழகா சொல்லுவார், என்னன்னா, ஆசைகள் வந்து விடாதபடி எப்பொழுதுமே ஒருவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஆசைகள் வந்து விடாதபடி எப்பொழுதுமே அவன் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக ஒருவனை ஏமாற்றுவதும் இந்த ஆசைதான் அப்படின்னு சொல்லுவார் குறள் 366 அனுப்பும். அஞ்சுவதும் வரும் அரணை, ஒருவனை வஞ்சிப்பது வரும் அவா அப்படின்னு ஒரு குறள் படிச்சிருப்போம். அதனால நம்ம தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஏமாத்துறவங்க வந்து என்னைக்குமே நம்மளை ஏமாத்திட்டே இருப்பாங்க. நம்ம போன முறை பேசும்போது கூட சாரு சொன்னாரு, சுதாரிப்பாக இருக்கணும், ஒரு நல்ல வார்த்தை சொன்னாங்க, சிந்திக்கணும், சுதாரிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி சுதாரித்து இருக்கும் பொழுது தேவையில்லாமல் வரக்கூடிய விளம்பரங்கள், ஆன்லைன் லாட்டரி, இந்த சூதாட்டத்துல வந்து ஈடுபடுவது, அதிக வட்டிக்கு வந்து பணத்தை வந்து முதலீடு செய்வது, இன்னொருவர் ஏமாற்றி பொருட்களை சேகரிப்பது, இந்த மாதிரி நிறைய தவறுகள் நம்ம நடந்துட்டு இருக்குது. எனக்கு என்னுடைய ஆசிரியர் ஒரு அருமையா சொல்லி கொடுத்தாரு, அதாவது அடுத்தவர்களை பார்த்து வாழ நினைப்பது அழிவின் ஆரம்பம் சொல்லுவார். இப்போ நீங்களாகவே இருங்க, மற்றவர்களை பார்த்து அது மாதிரி வாழணுன்ற மாதிரி நீங்க வந்து தீர்மானிக்காதீங்க அப்படின்வாரு. இப்போ நம்ம நிறைய கம்பாரிசன் என்ன பண்றோம், நம்ம குடும்பம், பக்கத்துல இருக்க குடும்பம், நான், என்னுடைய நண்பர், இந்த கம்பாரிசன் பார்க்கும்போது அவர் மாதிரியே நான் வாழ வேண்டும் என்று நினைப்பது தான் நம்மளுடைய அழிவினுடைய ஆரம்பம் என்று சொல்வார்கள். அதனால இறுதியாக இந்த விஷயம் என்னன்னா, பொருட்களுக்கு அடிமையாகவே இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு பேராசன். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்டது, உடை சம்பந்தப்பட்டது, நிலம் அல்லது நகை வாங்குவது, வாகனம் வாங்குவது என்பது தேவைக்கு அதிகமாக இன்றைக்கு நான் முதலீடு செய்து கொண்டிருக்கின்றோம் சார். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்.
இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு காரணங்கள்னு ஒன்று இருக்கும். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம்னா இதுக்கு ஒரு காரணம் கையில் நம்ம வச்சுக்குவோம். அந்த போல் இருக்கப்போ இந்த பேராசை அப்படிங்கிற வகையில் இதற்கான காரணங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு சார்?
நிச்சயமா சார், இது நம்ம காரணம் சொல்லும் போது 50% நம்ம காரணமா இருக்கின்றது, மீதி 50% பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சமூக பொருளாதார மாற்றங்கள் மிக முக்கியமானது. இந்த குளோபலைசேஷன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, உலகமயமாகுதல் வந்ததுக்கு பின்னாடி தேவைக்கு அதிகமாக இன்னைக்கு பொருட்களை உற்பத்தி நடக்கின்றது சார். அந்த உலகம் முழுவதும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களானது சந்தைக்கு வந்தாகணும், இது எப்படியாவது நம்மளிடம் வந்து விற்றாக வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 50% ஆஃபர், 70-80% ஆஃபர் அப்படின்னு நிச்சயமா உலகத்தில் இந்த மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது. என்ன செய்வார்கள் என்றால், பொருளோட விலையை உயர்த்தி அதனுடைய பர்சன்டேஜ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் அப்படின்னா சார், இது எல்லாருமே இந்த பேராசைக்கு ஆட்படுவது கிடையாது, பாதிப்பது கிடையாது. நான் ஒரு அறிமுகமே சொல்லிட்டேன் முதல்ல, இது வந்து ஒரு சந்தை கலாச்சாரம், சரியான திட்டமிடுவது இல்லாதது. அதே மாதிரி வந்து நம்ம ஐயன் திருவள்ளூருடைய குரல் கூட பார்த்தோம், நம்ம ஆசைக்கு நம்ம அடிபணியாமல் இருப்பது சிறப்பு அப்படின்னு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யார் யார் இதுக்கு பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எதுலையுமே வந்து திருப்தி அடையாதவர்கள், எளிதில் திருப்தி அடையாதவர்கள், சாணக்கியர் சொல்வார், ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சுறுத்தல் எதிரி அப்படின்னா கடன் பெற்ற ஒரு அப்பா அல்லது கடன் பெற்ற ஒரு அம்மா அப்படின்வார். அதனால கடன் இல்லாத வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்வாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து சாணக்கியர் அவருடைய புத்தகம் அர்த்த சாஸ்திரத்துல சொல்லுவாரு, ஊதாரித்தனமாக செலவு செய்பவனுக்கு அழிவு நிச்சயம் அப்படின்வாரு. அதனால எதுலையுமே ஒரு மனிதனுக்கு ஒரு திருப்தி வேணும் சார். இப்ப நம்ம குடும்பம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது வந்து நம்மளுடைய உணவு எடுத்துக்கிட்டாலும், நம்மளுடைய கணவன் மனைவி, நம்மளுடைய குழந்தைகள், இதுல வந்து நமக்கு ஒரு திருப்தி ஏற்பட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, நம்ம அந்த காலத்துல 5 பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அந்த 5 மிக முக்கியமானது முதல் அப்படின்றது என்னன்னா ஆடம்பரமாக வாழுபவர்கள். என்னைக்குமே நம்மளுடைய சக்திக்கு மீறின வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாக நம்மளுடைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக சார், இது யார் இதுக்கு இலக்கு, யார் இதுக்கு பாதிப்படைகிறாங்க அப்படின்னு பார்த்தா, மற்றவர்களை பற்றியோ அல்லது எதிர்காலத்தை பத்தி திட்டமிடாதவன், கவலைப்படாதவன் நிச்சயமாக இதுக்கு வந்து இலக்காகின்றான். இது வந்து ஒரு பிளானிங் தப்பு தான் சார். நம்மகிட்ட பிளானிங் சரியா நம்ம பண்றது கிடையாது. பிளான் பண்ணாத போது கடைசி நேரத்துல அவசரகதியில நம்ம முடிவெடுக்கும் போது இந்த மாதிரி தவறுகள் நினைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு அடுத்ததாக முறையற்ற வழியில் பொருட்களை சேர்ப்பவர்கள். நீங்க திரும்ப திரும்ப இந்த தலைப்பு பேசுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், எப்படியாவது பொருளை சேகரிக்க வேண்டும். நீங்கள் கூட அறிமுகத்தில் சொன்னீங்க, பொருட்களை சேகரிக்கணும், அந்த பொருளுக்காக நம்ம என்ன விதமான முயற்சிகளையும் முடிவும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்க சமுதாயம் தள்ளப்பட்டுள்ளது. இது மிக மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்ததாக இந்த சைபர் கிரைம் சொல்லக்கூடிய இணைய வழியில் ஏற்படக்கூடிய குற்றங்கள் பெரும்பான்மை நடப்பதற்கு காரணம் இந்த பேராசை தான். நீங்க செய்தித்தாள் பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா வட்டிக்கு வந்து பணம் கொடுக்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அல்லது நீங்க முதலீடு செய்யுங்க, உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், வேலை வாய்ப்புக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, குறிப்பிட்ட தொகையை வந்து செலுத்துங்கள், நாங்க உங்களுக்கு வந்து கவர்ச்சிகரமாக பல விளம்பரங்கள் வருது சார். ஸோ இந்த சைபர் கிரைமுக்கு மிக முக்கியமான காரணமே நம்மளுடைய இந்த பேராசை தான். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்னு, இது யாரை வந்து அதிகம் இந்த பாதிக்குது அப்படின்னா, ஒரு காலத்துல ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் சார். இப்போ நம்மளாம் இருக்கும்போது கூட்டு குடும்பம் தான். அப்பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நம்மளை வழி நடத்தி செல்வார்கள், தவறு செய்யும் பொழுது கண்டிப்பார்கள், ஒரு அறிவுரை மற்றும் அறத்தை போதிச்சார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்லை சார். அந்த மாதிரி ஃபேமிலியினுடைய சைஸ் ஃபேமிலியுடைய அளவு என்பது மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி குழந்தைகள் மட்டும்தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், குழந்தைகள் கிட்ட இது சம்பந்தமா அதிகமா நம்ம பேசாததும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தாததும் ஒரு முக்கியமான காரணம் சார். அதனால இது எல்லாரையும் பாதிப்பது கிடையாது. இந்த நான் சொன்ன இந்தந்த காரணிகளுக்கு உட்பட்டவர்கள் தான் சார் இது பாதி.
இப்போ வந்து ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்களும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிற வகையில வந்து பேராசைக்கான வகையில யாரெல்லாம் இதுக்கு வந்து ஒரு இலக்காக கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு சார்?
கண்டிப்பா சார். ஒன்னு முதல்ல வந்து உடனே வாழ்க்கையில வந்து முன்னேறணும் நீ சார். அது சினிமாவில் தான் சார் முடியும். ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் நான். சினிமாவில் தான் சார் அது சாத்தியம். நிஜ வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக தான் நாம் மேலே வர வேண்டும். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்கள் எடுத்து பாருங்க, இந்திய நிறுவனங்கள், அதாவது தகவல் தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, மோட்டார் வாகனமாக இருந்தாலும் சரி, அல்லது வாகன போக்குவரத்து, அல்லது எந்த ஒரு தொழிற்சாலை எடுத்து பார்த்தாலும் சார், அந்த தொழிற்சாலை அது நிர்வாகம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 50 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் சிரமப்பட்டு கடினமாக உழைத்தால்தான் அவர்கள் இந்த நிலைமைக்கு வர முடியுது சார். அதனால இந்த குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் அப்படின்னு பாட்டு ஒரு பாட்டு கூட பார்த்துருப்போம். யார் யார் வந்து குறுக்கு வழியில மேலே வரணும்னு நினைக்கிறாங்களோ நிச்சயமா அவர்களுக்கு இந்த ஒரு பாதிப்பு இருக்கு. அதுக்கு அடுத்ததாக நம்ம கிட்ட வந்து சார் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பொருள், ஒரு திருமணம் நடக்க போகுது நம்ம குடும்பத்துல, அல்லது ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு வாகனம் வாங்க வேண்டும் அப்படின்னா, அதற்கு சரியாக திட்டமிடாமல் திடீர்னு முடிவெடுப்பாங்க. இப்ப நான் ஒரு சில டிவி சீரியல் பார்க்கும்போது அந்த நண்பர்கள்கிட்ட பேசும்போது, காலையில நான் நினைச்சேன் நான் இன்னைக்கு ஒரு கார் எடுத்துட்டு வந்துட்டேன், எப்படிப்பா எடுத்துன்னு கேட்டா, நான் இஎம்ஐ தான், மாதம் மாதம் நான் தவணை முறையில் வாங்கிட்டு வந்தேன். அன்னைக்கு நான் வந்து செல்போன் பழுது பார்க்குற ஒரு கடைக்கு போய் நிற்கிறேன். அப்போ வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து செல்போன் வாங்குறாங்க. அவங்க கிட்ட பணம் கிடையாது, என்ன பண்ணுறாங்கன்னா ஆதார் கார்டு ப்ளஸ் அவங்களோட வங்கி தகவல்களை கொடுத்து விட்டு இஎம்ஐயில் பொருள் வாங்குறாங்க. ஸோ யாரு இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அவசியம் தேவை நமக்கு. ஏன்னா அந்த பொருள் வாங்குவது என்பது உங்களுடைய உரிமை, உங்களுடைய கனவுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பொருள் வாங்குவதற்கு முன்னாடி அதுக்காக நம்ம திட்டமிடுமோ வேண்டாம். இப்போ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன். அந்த வீடு கட்டுவதற்கு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் திட்டமிட ஆரம்பித்தேன். அதே மாதிரி என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் 1 ஆண்டுகளுக்கு முன்பே அதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் மாதம் மாதம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் சார் வருவேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளானிங் இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை மாட்டுவாங்க. அதுக்கு அடுத்ததாக சார், இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி சமுதாயத்தில் இந்த நேர்மை, கண்ணியம், ஒழுக்கம் அப்படின்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. எது உங்களுடைய காலத்தில் ரொம்ப முக்கியம்னு நீங்கள் நினைச்சிங்களோ இன்னைக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லாமல் இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு முக்கியமான காரணியாக பார்க்கின்றது. அதுக்கு அடுத்ததாக இந்த பேராசை ஏற்படுவதனால் என்னென்ன நம்மளுடைய பாதிப்புகள் என்று உணராதவர்கள், ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார், சென்சிடைஸ்னு ஒரு வார்த்தை, யார் உணரலையோ அவர்கள் நிச்சயமாக இந்த பேராசைக்கு ஆட்படுகின்றார்கள். பேராசையினால் பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்படுகின்றது சார்.
இப்போ அந்த பேராசையால் ஏற்படக்கூடிய சமுதாயத்தில் வந்து பொருளாதார பிரச்சனைகள் அப்படி ஏற்பட்டால் என்ன மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு?
நிச்சயம் சார், இப்போ அதிகமாக வந்து பொருளை ஈட்ட வேண்டும், அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், முறையற்ற வழியில் செல்வத்தை ஈட்ட வேண்டும் என்று நினைக்கிறாங்கல்ல சார், அவங்களுக்கு ரெண்டு விதமான பிரச்சனைகள் ஏற்படுது. ஒன்று சமுதாய பிரச்சனை, இன்னொன்று பொருளாதார பிரச்சனை. இப்போ உதாரணமாக வந்து இப்போ நான் ஒரு அரசு பணியில் இருக்கின்றேன், நீங்களும் ஒரு அரசு பணியில் இருக்கின்ற வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ பணியில் இருக்கக்கூடியவர்கள் பேராசையினால் ஒரு ஊழலோ அல்லது லஞ்சத்தில் ஈடுபடும் போது அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுகின்றார்கள் அல்லது பணியிலிருந்து பதவி இறக்கம் செய்யப்படுகின்றார்கள். இது நம்ம டெய்லி நம்ம வந்து பேப்பரில் பார்க்கின்றோம். நான் குறிப்பிட விரும்பல, ஏன்னா நம்ம ஒரு பொதுவாக தான் நம்ம விஷயத்தை பேசுகிறோம், நம்மளுடைய பண்பலை நேயர்களுக்கு தெரிய வேண்டும் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம் இந்தியாவில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நிறுவனம் செய்த தவறினுடைய விளைவு என்னவென்றால் அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய 1000+ பேர் வேலை இழந்தார்கள். அந்த நிறுவனத்தினுடைய பங்கு மதிப்பு சந்தையில் குறைய ஆரம்பிச்சது. இன்னைக்கு அந்த கம்பெனியால் வந்து வெளியே வர முடியல. அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட பல நிறுவனங்கள் நான் பார்த்துருக்கேன். இந்த பேராசை இவங்க என்ன பண்ணுன்னா, வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக தவறான பொருட்களை சேர்த்து, சுவைகளை ஊட்டக்கூடிய பொருட்களை சேர்த்து சந்தையில் வந்து பொருள் விற்கின்றாங்க. இப்போ அதை கண்டுபிடிச்சி அது செய்தித்தாள வந்ததுக்கு பின்னாடி அந்த கம்பெனி வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து சந்திக்க நேரிட்டது. அதனால நீங்கள் வந்து பொருளாதார பிரச்சனை என்பது மிக மிக அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு அடுத்ததாக உறவுகள் கெடுவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த பேராசை. ஏன்னா ஒரு ஜான் ரால்ஸ்ன்னு ஒரு அரசியல் சிந்தனையாளர், அமெரிக்க அரசியல் சிந்தனையாளர் சொல்வார், நியாயமாக எதிர்பாருங்கள் அப்படின்வார். நியாயமாக எதிர்பாருங்கள், நியாயமாக பொருட்களை சேகரிங்கள் அப்படின்னு. நம்மளுடைய தகுதிக்கு மீறி நம்ம ஆசைப்படும் போது, தகுதிக்கு மீறி பொருட்களை நாம் சேர்க்கும் போது நிச்சயமாக நம்மளுடைய உறவு நண்பர்கள் வட்டத்தில் உறவுகள் கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய சார் சொத்து பிரச்சனை, பாக பிரிவினைகள் நடப்பதற்கான முக்கியமான காரணம் என்னவென்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராசை. அதுக்கு அடுத்ததாக எதிர்கால தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகின்றான். ஒன்று வேணாம், நீங்கள் எவ்வளவோ நீங்கள் ஒரு ஒரு லஞ்சத்தினாலோ அல்லது கையூட்டினாலோ ஒரு சொத்துக்கள் நீங்கள் சேகரிக்கின்றீங்க என்றால், கைது செய்யப்படும் பொழுது, விசாரணைகள் மேற்கொள்ளும் போது, சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய சொத்துக்கள் அனைத்துமே வந்து நீங்கள் கைப்பற்றப்படும். அப்போ என்னாகும் அப்படின்னா, உங்களோட குடும்பம், நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களோட குடும்பம், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிடுது. அடுத்ததாக ஒரு ஒரு லைஃபே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காது சார். இது அடுத்த ஒரு சமூக பிரச்சனை. என்றைக்குமே நம்ம ஒரு பதவியிலிருந்து வெளியே வரும்போது நாம் தவறு செய்யவில்லை என்றால் தைரியமாக, கம்பீரமாக அந்த பதவி விட்டு வெளியே வரலாம். ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்தது சொல்கிறேன் சார். நான் என்னுடைய பல்கலைக்கழகத்தில் நிர்வாகத்தில் நான் ஒரு 4 ஆண்டுகள் நான் பணியில் இருந்தேன். அப்போ நான் நேர்மையாக இருக்கணும் என்று பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளும் போது ஒரு ஊழியர் என்கிட்ட கேட்குறாரு, என்ன சார் நீங்கள் நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு ஏதாவது செலவு வைக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டார். நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்டேன், எனக்கு செலவு வைக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக உனக்கு வைக்க மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் தவறு செய்கிறீங்க, உங்களுக்கு செலவு வைக்க மாட்டாங்க. செலவு வைக்கிறாங்கன்றதுக்காக கிடையாதுங்க, இது ஒரு வாய்ப்பு கொடுத்துன்றாங்க. நமக்கு இயற்கையும் கடவுளும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இந்த பதவியில் நம்ம இருக்கணும், தவறுகள் செய்யக்கூடாது. அதனால வந்து ஒரு நிம்மதி சார், அந்த அலுவலகத்தை விட்டு வெளியே வரும்போது நம்ம அந்த நிம்மதியோட வரம் பாருங்கள், அது மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று ரொம்ப ரொம்ப அவசியமானது, என்னோட பண்பலை நேயர்கள் அவசியம் கேட்கணும், இந்த பேராசையால் பணம் பணம் என்று அலைந்தோம் என்றால் பிற்காலத்தில் உடல் நலத்துக்காக அலைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு, சரியான தூக்கம் இல்லாமல், சரியான ஓய்வு இல்லாமல், உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் இன்னைக்கு நாம் பொருளை ஈட்டுவதற்காக நேரத்தை செலவு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய உடல்நலம் பாதிக்கும் சார், ரொம்ப அவசியம். இது நிச்சயம் என்னுடைய பண்பலைஞர்கள் கேட்கணும். அதுக்கு அடுத்ததாக ஒரு புத்தகத்தில் நான் அருமையாக படித்தேன் சார், நம்ம திருப்தி அடையும் குணம் ஏழையை பணக்காரன் ஆக்கின்றது அப்படின்வாங்க, அதே மாதிரி அதிருப்தி குணம் பணக்காரனையும் ஏழையை ஆக்கிடும். எதுலேயுமே வந்து நமக்கு ஒரு ஒரு சந்தோஷம் வேணும் சார், ஒரு ஹாப்பினஸ் வேணும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து இந்த கௌடில்யாவோட புத்தகத்துல படிக்கும் போது ஒரு மனிதன் மனைவி குடும்பம் செல்வத்தில் கண்டிப்பாக திருப்தி அடையணும், இதுல வந்து உங்களுக்கு திருப்தி வரல, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா அதனுடைய நெட் ரிசல்ட் என்னன்னா பேராசை, பொருள் ஈர்ப்பது, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு என்னன்றது நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். போலீஸ், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வருமான வரி, நிறைய பிரச்சனைகள் நாம் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம் சார். பண்பலை நேயர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தி அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு அன்றாடம் நம்ம செய்தித்தாளில் பார்க்கின்றோம், டெலிவிஷன்ல பார்க்கின்றோம், நண்பர்கள் மூலமாக பார்க்கின்றோம், நாம் காலகாலமாக கடினப்பட்டு நாம் சம்பாதித்த பணமானது, அதாவது 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் நாம் சேமித்த பணம், நல்ல வழியில் ஈட்டிய பணத்தை நாம் என்ன பண்றோம், கவர்ச்சிகரமாக ஒரு விளம்பரம் வருது, அதிகம் வட்டி கொடுக்குறோம், அல்லது பணம் இரட்டிப்பாகின்ற ஒரு பொய்யான வாக்குறுதியை நம்பி இன்னைக்கு பெரும்பான்மையான நம்மளுடைய நம்ம நண்பர்கள் பார்த்துருக்கலாம், நம்மளோட உறவினர்கள் இந்த மாதிரி நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்கின்றாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த ஆன்லைன்ல நிறைய நமக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது சார், இந்த மாதிரி எங்களுக்கு இதில் முதலீடு செய்யுங்க அப்படின்னு. இது எவ்வளவுதான் வந்து அரசாங்கமும் நம்மளுடைய காவல்துறையும் நம்ம நண்பர்களும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் என்னவோ தெரியல நம்மளுடைய பொதுமக்களுக்கு இது சரியான ஒரு புரிதல் கிடையாது. என்னன்னா இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு விளம்பரத்தையும் தவறான ஒரு வாக்குறுதி எதிர்பார்த்து அதன் மேல நம்பிக்கை வைத்து பணத்தை முதலீடு செய்யும் பொழுது நம்மளுடைய பணம் மட்டும் இழப்பீடு கிடையாது, நம்மளுடைய மான பிரச்சனை பிளஸ் நம்மளுடைய எதிர்காலமே வந்து ஒரு கேள்விக்குறிய ஆயிடுது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம கடைசியா எங்க போய் நிற்க வேண்டும் என்றால் குடும்பம் நடுத்தருவுக்கு வருகின்ற சூழ்நிலை, அல்லது மீண்டும் காவல்துறையோ அல்லது அரசாங்கத்திடம் போய் நம்ம மேல்முறையீடு செய்கின்றோம். அரசாங்கம் எந்தெந்த வழியில விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் நாம் சுதாரித்து கொண்டு, மறுபடியும் சொல்கிறேன், நாம் சுதாரித்து கொண்டு நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால்தான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிப்பட முடியும். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், அரசாங்கமோ அல்லது நியாயமாக வழியில் கிடைக்கக்கூடிய வருமானம், அதனால் கிடைக்கக்கூடிய வட்டி ஈட்டு தொகை நமக்கு கிடைத்தால் போதும், அதை தாண்டி அதிகமாக நீங்கள் வட்டி கிடைக்கும், அதிகமாக பணம் கிடைக்கும் என்று தவறான வாக்குறுதியை நாம் எதிர்பார்த்து நாம் முதலீடு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய பணம் நம்ம பணம் கிடையாது. நாம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், நம்மளுடைய பெயர் அனைத்துமே ஒரே நிமிடத்தில் சிதைந்து விடும் சார். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம கவனமா புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இது தவறுகள் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இது மனம் சார்ந்த விஷயம் சார், இது நம்மளுடைய பேராசை, நம்மளுடைய அளவுக்கு மீதிய எதிர்பார்ப்புகள் சார். இதனால நமக்கு ஏதோ பொருள் மட்டும்தான் நம்ம இழக்கிறோம் என்று நினைக்கின்றோம். தயவு செய்து அதை மட்டும் நினைக்காதீங்க, பொருள் இழப்பீடை தாண்டி நம்மளுடைய மன உளைச்சல், நம்ம நிம்மதி என்பது இங்க வந்து அடிபட்டு போயிடுது. நீங்கள் உங்களுடைய நிம்மதி மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பம், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைத்தோருடைய நிம்மதியும் நாம் பாதிக்கின்றோம். அதனால என்னுடைய பண்பலை நேயர்களை, இந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய அனைவருமே தீர விசாரித்து சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டம். ஏனென்றால் நாம் விழிப்புணரோடு இருந்தால்தான் நம்மளை நாம் பாதுகாக்க முடியும். நாம் தவறு செய்த பிறகு, இழப்பு ஏற்பட்ட பிறகு நாம் யாரையும் குற்றச்சாட்ட முடியாது. அதனால இது நடப்பதற்கு அனைத்துக்குமே மிக முக்கியமான காரணம் சார் நம்மளுடைய பேராசை தான். இது என்னுடைய கருத்து மட்டும் கிடையாது, பரவலாக இன்றைக்கு சமுதாயத்தில் வைக்கக்கூடிய ஒரு வாதமாக நான் பார்க்கின்றேன் சார். இதுல வந்து என்னன்னா சார், நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பேராசை என்கின்ற எண்ணம் அப்படின்றது வந்து ஏதோ பணம், பதவி, பொறுப்பு அப்படின்றது, அதிகாரம் மட்டும் நீங்க நினைக்காதீங்க, இது மனம் சம்பந்தப்பட்டது. எவன் ஒருவன் மனதை கட்டுப்படுத்துகின்றானுங்கள் நிச்சயமாக அவன் பேராசைக்கு ஆட்படுவது கிடையாது. ரெண்டாவது என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட்னா, தேவைக்கு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், தேவைக்கு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்ம இன்னைக்கு வாங்கறது என்ன, நம்ம கிட்ட பணம் இருக்குன்றதுக்காக நம்ம பொருளை வாங்கி குவிக்கின்றோம். தயவு செய்து அந்த முடிவு எடுக்காதீர்கள். ஒரு இஎம்ஐல வந்து ஒரு போனை வாங்குறது, இஎம்ஐல டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ பொருட்களை வாங்கி குவிக்காதீர்கள். தயவு செய்து பணம் இருக்கின்றது என்பதற்காக பார்க்கின்ற பொருளை எல்லாத்தையுமே இணையத்திலோ அல்லது இணையம் இல்லாமல் நேரடியாக பொருட்களை வாங்கக்கூடாது சார். அதுக்கு அடுத்ததாக சிந்தித்து நிதானமாக சுதாரித்து கொண்டு வாழ வேண்டும் சார். நம்ம எல்லாமே என்ன பண்றோம், பதட்டமா அடிக்கடி நம்ம நம்மளை முடிவு எடுக்கிறோம். நான் வகுப்புல மாணவர்கிட்ட சொல்லுவேன், நீங்க கோபமாக இருக்கும்போது எந்த முக்கிய முடிவு எடுக்காதீர்கள், அதே மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கும்போது சத்தியம் பண்ணி கொடுக்கூடாது அப்படின்னு. இப்ப நீங்க ஏதேனும் ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே அந்த பொருளை வாங்காதீங்க, ஒரு முறைக்கு ரெண்டு முறை அந்த பொருள் தேவையா அப்படின்றத முடிவு செய்து விட்டு வாங்குங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கதை வந்து, சாக்ரட்டீஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகப்பெரிய ஒரு அரசியல் சிந்தனையாளர், அரிஸ்டாட்டில் சொல்லக்கூடிய அரசியல் அறிவியல் தந்தையுடைய ஆசிரியர் சார் அவர். அவர் ஒரு தொடர்ந்து ஒரு 3 நாள் கடத்தருவுக்கு போறாரு, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போறாரு, அந்த கடையில் இருக்கக்கூடிய என்னென்ன பொருள் இருக்குன்றத வேடிக்கை பார்த்துட்டு திரும்பி வந்துடுறாரு. ரெண்டாவது நாள் போறாரு, அதே மாதிரி திரும்பி வந்துடுறாரு. மூணாவது நாள் போகும்போது இந்த கடை உரிமையாளர் கேட்கிறாரு அவர்கிட்ட, என்ன நீங்க தினமும் வரீங்க, எந்த பொருள் வாங்கல, சும்மா சும்மா போறீங்க, ஏன் எங்களுடைய நேரத்தை வீணாக்குறீங்கன்னு. அப்ப அவர் சாக்ரட்டிஸ் சொன்னார், என்ன அப்படின்னா, இத்தனை பொருட்கள் இருந்தாலும் இது எதுவுமே இல்லாமலும் என்னால் உலகத்தில் வாழ முடியும் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன், அதுக்காக தான் நான் தினமும் வந்து பார்த்தேன். ஆனா இன்னைக்கு நாம அதுக்கு ரிவர்ஸா இருக்கும், என்னன்னா எந்த பொருளை பார்த்தாலும் வாங்கணும், தேவைக்கு அதிகமாக ஒன்றுக்கு இரண்டாக பொருட்களை வாங்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை. அதுக்கு அடுத்ததாக நான் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் பாராட்டுவேன். சென்னையில் நானும் கூட படிக்கும் போது இப்போ வேலைக்கு வந்த புதுசுல விண்டோ ஷாப்பிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போறது என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து தேவை இருந்தால் வாங்குவது, இல்லைன்னா திரும்பி வந்துடும். இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது அமெரிக்காவில் என்னுடைய மாணவர் ஒருத்தர் இருக்கார், இது நல்ல செய்தி சார். அமெரிக்காவில் ஒரு அந்த கம்பெனியோட பேர் சொல்ல விரும்பல, அந்த கம்பெனியினுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்காரு, செல்போன் கம்பெனி. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் விற்பனை செய்யக்கூடிய செல்போன்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் 26% மட்டும்தான் பொதுமக்கள் பயன்படுத்துறாங்க, ஆனால் அவர்கள் வந்து மீதி இருக்கக்கூடிய 74% பணம் கொடுத்து அதிகமான செல்போன் வாங்கி பயன்படுத்துறாங்க. இப்போ நம்ம வாங்குறோம்னா நம்ம அதனுடைய அத்தனை ஃபியூச்சர்ஸ் நம்மளால பயன்படுத்த முடியாது. அதுவும் குறிப்பாக இளைஞர்களை தாண்டி மற்றவர்கள் நிச்சயமாக இந்த செல்போன் முழுமையாக பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ ஏன் அப்படி நம்ம பேராசைப்பட்டு நம்ம இந்த பொருளை வாங்க வேண்டும்? ஸோ அதை நம்ம குறைச்சிக்கணும். அதுக்கு அடுத்ததாக என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, எங்கு பணம் வீணாக செலவாகுது, உணவுல செலவு பண்றோமோ, பொருளோ, அல்லது வாகனத்திலோ, உடை வாங்குவதோ, நிலம் வாங்குவதோ, எங்க வீணாகுது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும் சார். முடிந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த பொருளை வாங்குவதை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு என்னுடைய ஒரு ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, முடிந்த அளவுக்கு நம்ம வந்து கார்டு ஸ்வைப் பண்ணி, டெபிட் கார்டுன்னு சொல்லக்கூடிய கார்டு ஸ்வைப் பண்ணி பணம் கொடுத்து பொருள் வாங்கும்போது நம்ம எவ்வளவு பொருள் வாங்குறோம், நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு பணம் போகுதுன்னு தெரியாது. இப்ப நான் அதுக்கு ஒரு டெக்னிக் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கார்டை வச்சு பணத்தை டிரா பண்ணிட்டு கையில இருந்து நான் கேஷ் கொடுத்து பொருள் வாங்குவோம். அப்ப தெரியும் அந்த பணத்தோட அருமை நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமையே சார் நமக்கு இந்த மாதிரி நம்மளுடைய சேமிப்புல இருந்து பணம் போயிட்டே இருக்கு நம்ம. ஸோ அதனால முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா, இது நம்ம கையில இருக்குது. நம்ம வந்து நிதானமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளால் பேராசைப்படாமல் நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும், பொருளை மட்டும் நம்ம வாங்கிட்டு இருக்கலாம் சார். நம்ம இப்போ இதுவரையும் நம்ம பேசினதுல வந்து சார் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம கவனிச்சாகணும். ஒண்ணு என்னன்னா, நாம் கடினமாக உழைத்து சேமித்த பணம் என்பது நமக்காக பயன்பட வேண்டும், நம்மளோட குடும்பத்துக்காகவும், பிளஸ் நம்ம குடும்பத்தினுடைய மேம்பாட்டுக்கு இந்த பணம் நம்ம பயன்படுத்த வேண்டும். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அதிகமாக பேராசைப்படுவதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மன உளைச்சல், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய உளைச்சல் மனசில் ரொம்ப அதிகமாக ஏற்படுது. அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு நம்ம குடும்பத்தினுடைய நிம்மதி இழந்து நம் இன்றைக்கு பல பிரச்சனைகள் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கோம் நம்ம. இந்த இடத்துல நம்ம முடிக்கிறதுக்குன்னு ஒரு நல்ல ஒரு செய்தி வந்து சார், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கம்பெனியில் ஒரு வாசகம் நான் படித்தேன். அந்த கம்பெனிக்கு போகும்போது என்ன அப்படின்னா, எவ்வளவு பொருட்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது உணவு சார், அது ஒரு கேண்டீன்ல வச்சிருக்காங்க அந்த போர்டு, எவ்வளவு பொருட்கள் வேணும்னாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் எடுத்த அனைத்து பொருளுமே சாப்பிட்டு விடுங்கள் அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருந்தேன். இது பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சுது, நம்ம நிறைய திருமணத்துக்கு போகும்போது தேவைக்கு அதிகமாக பொருளை எடுத்து நம்ம உணவு உண்கின்றோமோ இல்லையோ வீணாகக்கூடிய நிலைமை இருக்கு. நண்பர்களே, ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 1/3 பிள்ளைகளும் சரி, அல்லது ஏழை எளிய மக்கள் இரவு சரியான உணவு இல்லாமல் தூங்கப் போகின்றார்கள் என்று ஒரு தகவல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் பேராசையினால் நாம் ஈட்டக்கூடிய பொருள், பேராசையினால் நாம் செலவு செய்வது என்பது இந்த நாட்டை மட்டும் கிடையாது, நம்மளோட குடும்பத்தையும் தாண்டி அனைத்துமே பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அதனால் நீங்க உணவு அளவு சரி, அல்லது ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஒரு மனிதனுடைய உழைப்பு இருக்கு. ஸோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நிச்சயமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பேராசையை வந்து கட்டுப்படுத்தி முடிந்த அளவுக்கு சிக்கனமாக சிறப்பாக நம்ம வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ளணும். இறுதியாக ஒரு நல்ல செய்தி வந்து, நான் அபுதாபின்னு ஒரு நாட்டுக்கு சென்னேன், மலேசியா போனேன். அங்கே போகிற இடத்துலலாம் நான் என்னென்னா, எப்படி மக்கள் சிக்கனமாக இருக்காங்கன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம்னா, தங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை, இது நான் படித்தேன் சார், படித்ததில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பார்த்தேன், நம்ம மலாயா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் தங்களுக்கு தேவையில்லாத புத்தகம், தேவையில்லாத உடை, தேவையில்லாத காலணிகளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வந்து வச்சிடலாம், வேற யாரும் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். எதுக்காக அப்படின்னா, மிகவும் சிக்கனமாகவும் அதே சமயத்துல வந்து நீங்க அதிகமாக நம்ம பொருள் எடுக்க பொருள்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக இந்த நாட்டினுடைய வளம், நாட்டினுடைய நீர்வளம் அனைத்துமே இங்க பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டு அதிகமாக பேராசைப்படாமல் இருக்கக்கூடிய நம்மளுடைய தேவைக்கு தகுந்தவாறு வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கும், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் சார்.
பேராசையினால் ஏற்படக்கூடிய நஷ்டமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, நம்ம வந்து எந்த அளவுக்கு நிதானமாக யோசித்து நம்முடைய பணத்தை நம்ம கையில் வச்சு சரியான வழிகாட்டுதல்படி முறையாக அதை வந்து பயன்படுத்தினா நஷ்டமும் ஏற்படாது, நமக்கு வந்து பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிற வகையில் பல்வேறு தகவல்களை இந்த நேரத்தில் நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமான பல்வேறு தகவல்களையும் எடுத்துக் கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
என்னுடைய நன்றி சார். புதுகை பண்பலை நேயர்களுக்கு தொடர்ந்து நல்ல விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு இந்த கருத்துக்களின் படி வாழும் பொழுது நிச்சயமாக நீங்கள் சொன்ன போது நம்மளோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், சிறப்பாக இருக்கும் என்ற இந்த முடிவுரையோடு உங்களிடம் இருந்து விடைபெறுவது முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சார். நன்றி.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை பேராசை பெருநஷ்டம் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய சிதம்பரம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2 gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.